இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13-19 முடியும். இயேசு பிலிப்பு சிசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமா இந்த சிறப்பான நாளில் இறை வார்த்தையின் சிந்தனையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நடந்தாலும் எது நேர்ந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்கிற பிள்ளைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனாவினுடைய வேதனை நம்மை ஒருபுறம் வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நிலைமை சரியாகவில்லையே என்கிற ஒரு விதமான கவலை நம் மத்தியிலே உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இருக்கிறீங்க. அது ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற போது அது உங்களுக்கு இன்னும் வேறு விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அநேகர் அதை அப்படியாக தெரிவித்து சாட்சியாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. அது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான காரியம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாளாக நம்ம பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், இந்த திருத்தூதர்களான இரண்டு பேரையும், பேதுரு பவுல், இவர்களுடைய அந்த திருவிழாவினுடைய அந்த நாளில் நாம் இந்த இவர்களை குறித்தும் திரு அவையை குறித்தும் சற்று சிந்திக்க இன்று அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த திரு அவை. திரு அவை எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த திரு அவையினுடைய வரலாற்றை படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். திரு அவையினுடைய வரலாறு தெரியாதவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. யார் என்ன பேசுகிறாங்க, எல்லார் வாயையும் நம்ம அடைக்க முடியாது. அவரவருடைய எண்ணத்தை அவங்கவுங்க வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே திரு அவைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய் திருச்சபை அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். தாய் திருச்சபை அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இது ஒரு தாய்க்கு சமமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது, சமமாக காட்டப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் அந்த தாயினுடைய உள்ளம் இந்த திரு அவையினுடைய அடையாளமாக இருக்கிறது, த மதர் சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஆகவே இந்த நாளில் இந்த இரண்டு தலைவர்கள் பேதுருவும் ஒரு புறம் பவுல் அடிகளாரும் மிக சிறப்பாக இந்த திரு அவையினுடைய துவக்க ஓட்டத்தை ஓடியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஓட்டம். லூக்கான செய்தியில் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு 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 அடையாளத்தை எடுத்து காட்டுகிறது. லூக்கான செய்தியில் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 72 சீடர்களை இயேசு அனுப்பினார். 72 சீடர்கள் முதல்ல ஆரம்பம் பேதுரு பவுல் இவங்களை வச்சு தான் அந்த திருத்தூதர்கள் 12 பேர் ப்ளஸ் பவுலடியார் இவங்களை வச்சு தான் அந்த ஓட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த 72 பேர் நான் இப்போது ஒரு கணக்கு போட்டு காட்டுவேன். இயேசு சாமி மினிமம் ஒர்க் பண்ணாரா மேக்ஸிமம் ஒர்க் பண்ணாரா அப்படின்னு கேட்பேன். 30 ஆண்டு அவர் மறைஞ்சி வாழ்ந்தார். 3 ஆண்டு தான் வெளியில் வந்து வாழ்ந்தார். அந்த 3 ஆண்டு வெளியில் வந்தப்போ அவர் எடுத்த முதோ வேலை என்ன அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டேன்னா, அவர் செஞ்ச முதோ காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க பணி அப்படின்னு கேட்பேன். முதல் பணி என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வருது, கானா ஊரில் அவர் ரசத்தை தண்ணீரை ரசமாக மாற்றினார். நிறைய நேரம் நமக்கு அந்த ரசத்துலேயே கண்ணாக இருக்கிறது, அதிசயம் செய்கிறதுலேயே கண்ணாக இருக்கிறது. இயேசு சாமி என்ன அதிசயம் பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம எப்போவுமே நம்முடைய கண்கள் வந்து அதிசயத்தை நோக்கியே இருக்கிற போது அந்த எண்ணமும் அதிலேயே இருக்கும். அது முதல் புதுமை. ஆனால் என்ன பணி, இயேசு சாமி செய்த முதல் பணி என்ன? அதில் பார்த்திங்கன்னா அவர் முதல்ல போய் சீடர்களை கூப்பிட்டார். பாருங்கள், கரெக்டாக அவர் 12 பேரை கூப்பிட்டார். 12 பேரோடு அவர் என்ன செய்துட்டார், நிப்பாட்டிக்கிட்டார். கிரேக்கர்கள் வேறு சில பேரெல்லாம் வராங்க சீடராக இருக்கிறதுக்கு, ஆனால் இயேசு என்ன செய்துட்டார், அவங்களெல்லாம் அனுப்பிட்டார். இந்த 12 பேரோடு நிற்கிறார். இந்த 12 பேரோடு இயேசு நின்று விட்டாரா? ஒரு புறம் ஒரு சிலரை மறுக்கிறார் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இயேசுவோடு இருந்த அந்த சீடர்களுடைய எண்ணிக்கை அந்த 12 மட்டும்தானா? ஒரு முதல் வருஷம் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது வருஷம் ஒரு 12, அப்பா சொல்லிட்டாரு நம்ம வந்துட்டோம் சரி நம்ம ஏதாவது நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்போம் அப்படின்னு ஒரு 12, அப்புறம் ரெண்டாவது வருஷம் ஒரு 12, சரி இப்போது இந்த வருஷம் ஒரு வருஷம் 12 முடிச்சிடக்கூடாது, அடுத்த வருஷம் ஒரு 12, இப்படி போயிருந்தாருன்னா 3 வருஷத்தில் 3x2 36 முடிச்சிருக்கணும். ஆனால் 36 கூட்டல் 36 72. அப்போ பாருங்கள் எப்படி அந்த 36 வந்து ஒரு டபுள் ஆகிருந்தது. 72 பேர், 72 சீடர்கள் இருவர் இருவராக வெளியில் போகிறாங்க 10வது அதிகாரத்தில் இருக்கு. எப்படி இந்த எண்ணிக்கை 72 மாறியது? அடுத்தபடியாக பார்க்குற போது இந்த 72 சரியான நம்பரா? இல்லை, இதை விட அதிகமாக இருந்திருக்கிறாங்க. இதில் நோயாளிகள் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க, பெண்கள் உள்ளே வரல, வேறு ஏதாவது வேலை நிமித்தமாக போக முடியாதவங்க, இந்த வெளியூருக்கு போக முடியாதவங்க, ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தவங்க வந்திருக்க முடியாது. அப்போ இந்த 72ங்கிறதும் குறைவான எண்ணிக்கை தான், இதை விட ஜாஸ்தியாக இருந்திருக்கணும். அப்போ இயேசு பார்த்திங்கன்னா அந்த 3 ஆண்டில் மிகச்சிறப்பாக அவர் பெரிய ஓட்டத்தை ஓடினார். இன்றைக்கி நமக்கும் அந்த ஓட்டம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கு அவர் என்ன செய்கிறார், அந்த ஓட்டத்திற்கான அந்த ரிலே ரேஸ் ஓடுவாங்க பார்த்தீங்களா, ரிலே ரேஸ் ஓடும்போது அந்த கட்டையை ஒருத்தன் ஓடி போய் இன்னொருத்தன் கொடுக்கணும், அவன் தூக்கிக்கிட்டு ஓடி போய் அடுத்தவன்ட்ட கொடுக்கணும், அப்படியே ஓடி வந்து அந்த கடைசியில் இருந்து அந்த கோட்டை எவன் தொடுறானோ அப்போ தான் அந்த டீம் தான் ஜெயிக்குது. இப்போ அதே மாதிரி தான் இயேசு சுவாமி திருத்தூதர்கள்ட்ட அந்த கட்டையை கொடுத்துட்டார், விசுவாசத்தின் கட்டையை கொடுத்துட்டார். அவங்க தூக்கிட்டு வந்து அடுத்தது கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்த ஜெனரேஷன்ட்டு. தோமையார் ஓடி வந்தார் இந்தியாவுக்கு கொடுக்க, அந்த ஓட்ட கட்டையை கொண்டு வந்து தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம வாங்கிட்டோம், ஓடித்தான் ஆகணும். அப்போது நம்ம ஓடுறோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறவங்களாம் ஓடி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்களும் நானும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாம் கடைசியான ஒரு ஓட்டத்தில் ஓடுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. நம்மளாம் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ரன்னிங் ரேஸில் பார்த்திங்கன்னா முதல்ல வரவன் ரெண்டாவது வரவன் எவனாவது ஒருத்தன் தப்பிட்டான்னா போதும், அந்த கடைசியில் வரவன் என்ன செய்யணும்னா உயிரை கொடுத்து ஓடணும். அதனால தான் ஃபஸ்ட்டு ரன்னரையும் லாஸ்ட் ரன்னரையும் பெஸ்ட்டு ரன்னராக வைப்பாங்க. ஒருவேளை கடவுள் ஏன் கடைசி காலத்தில் நம்மளை வச்சுருக்கிறாருன்னா, நம்மளாம் பெஸ்ட்டு ரன்னர்னு நினச்சி நம்மளை வச்சுருக்கிறார். நம்ம எப்படி ஓடுறோங்கிறது நமக்கு தான் தெரியும். நல்ல குதிரையாக ஓடுறோமா இல்லை நொண்டி குதிரையாக ஓடுறோமா அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும். கட்டையை வாங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், கடத்தி கொடுக்கணும், அடுத்த ஆள்கிட்ட ஓடி போய் கொடுக்கணும். யூ ஹேவ் டு கிவ் டு யுவர் சில்ட்ரன், அவங்க தூக்கிக்கிட்டு ஓடணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி ஜெனரேஷன் நம்ம எல்லாரும் இந்த திருத்தூதர்களுடைய விழாவில் நம்ம சிந்திக்கணும். நாம் கட்டையை தூக்கிக்கிட்டு ஓடுறோமா, இல்லை ஓரமாக உட்காந்து நம்ம வந்து பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்றோமா, இல்லை வெளிநாட்டில் சாப்பிட்றவங்க எங்கள் ஊர்லேயும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், பீட்சா பர்கரு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓரமாக உட்காந்து எல்லோரும் என்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவருடைய காரியம் ஓகே, என்ன ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் இந்த ஆண்டவர் ஆண்டவர்னு ஏப்பா தொல்லை பண்ணுறீங்க, ஆண்டவர் ஓரமாக லெட் அஸ் என்ஜாய் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்ஜாயாக பண்ணுறேன் வா, உன்னை முடக்கிறேன் வா, நீ வா தியானத்துக்குள்ளே நில்லு அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் தியானத்துக்குள்ளே இப்போ உட்கார வச்சுருக்காரு. இந்த உலகம் தியானிக்குது, இன்றைக்கி உலகம் தியானிக்கணும், தியானிக்க வைக்கிறார் ஆண்டவர். நீ விரும்பில்லை, நம்மளாம் விரும்பாமல் வைக்கிறார். பாருங்கள், யோனா வந்து சொல்கிறார் நினிவே நகரத்தை அழிய போதுன்னு சொன்ன சொல்லிக்கிட்டு போனப்போ அந்த அரசன் முதற்கொண்டு ஆண்டி வரைக்கும் அந்த விலங்குகளில் முதற்கொண்டு எல்லாரையும் சாக்கோடு உடுத்தி உட்கார வச்சுட்டான். எல்லாம் அமைதியாக உட்கார், பேசாமல், ஒரு வேலை செய்யக்கூடாது ஒரு வயலும். அதுதான் இங்கே நடக்குது இப்போது. நம்மளாக வந்து ஆர்கனைஸ் ஆகலை, நம்ம பல விதத்தில் பிளவுண்டு கிடக்கிறோம். நம்ம எண்ணத்தாலேயும் நம்மளுடைய சொல்லாலேயும் செயலாலேயும் நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்தின் பின்னணியிலையும் இன்னும் விதமான பல்வேறு விதமான சூழல்களால் நம்ம என்ன செய்கிறோம், பிரிஞ்சு கிடக்கிறோம். கடவுள் பேரால் கூட நம்மளால் ஒன்றா வர முடியல. எது உண்மை, உண்மையான ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு கூட எது உண்மை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதையும் கேள்வி கேட்குற ஒரு பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம். எது உண்மைன்றது நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. ஏன் இது, எது வரலாறு, எது கட்டுக்கதை, எல்லாமே தெரியுது, எல்லாமே நமக்கு புரியுது. ஆனாலும் நமக்கு தவறு என்று தெரிந்து நம்ம ஒரு லாஜிக்கை போய் நம்ம என்ன மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, தவறான காரியத்துக்குள்ளே நம்ம நின்று சில காரியத்தை வந்து நான் சொல்வது தான் சரி அப்படி நம்ம சொல்ல நினைப்பது, இதெல்லாமே இந்த டிவியேட்டட் வேர்ல்டு உலகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். சரி, ஓரமாக போனவங்கள நம்ம விட்டுடுவோம், அதுக்கு எதிராக நிற்கிறவங்கள விட்டுடுவோம். ஆண்டவருக்கென்று நிற்கக்கூடிய பிள்ளைகள் நாம் எப்படி ஒழுங்காக இருக்கிறோமா? இன்றைக்கி திருவவையினுடைய இரண்டு அடையாளங்களாக இருக்கிற பேதுருவும் பவுலும் எப்படி இருந்தாங்கங்கிறது திருச்சபை இன்றைக்கி காட்டுது. பேதுருவையும் பவுலையும் குறித்து ஒரு சின்ன ஒரு குறிப்பை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஜூன் 29ஆம் தேதி இந்த இவங்களுக்கு விழா எடுக்கப்படுகிறது வருஷா வருஷம். இந்த 258வது ஆண்டிலிருந்து கிபி, பாருங்கள் எவ்வளோ, நம்ம 2020 இருக்கிறோம், கிபி 258லேயே இவர்களுக்கு விழா ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா இந்த விழா எவ்வளோ பாரம்பரியமான விழா பாருங்கள். அப்போனா அங்கேயே திருச்சபையினுடைய அந்த அடிப்படையினுடைய காலங்களை உருவாக்கமானது நிறைவேறி விட்டது, ஆரம்பமாகிவிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு நீண்டகால வரலாறை உறுதி செய்து இந்த விழா. இந்த விழா வந்து சும்மா ஏதோ பீட்டருக்கும் பவுலுக்கும் ஏதோ ஒரு விழா எடுக்கிறாங்க, அது என்னமோ டெய்லி ஒரு புரிந்தர் சொல்லுவாங்கப்பா இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரையும் சொன்னாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. நீ நின்று கொண்டு இருக்கிற அந்த திருச்சபையின் தளம் வந்து ஒரு நீண்டகால வரலாறை பெற்றிருக்கிற தளம். நீங்கள் நிற்கிற திருச்சபை அப்படிப்பட்ட திருச்சபையான்னு பார்த்துக்கணும். நீ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாறு நிறைந்த ஒரு அற்புதமான திருச்சபைக்குள்ளே நம்ம நிற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெருமை, கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். சாதாரண வாட்சு, பழைய வாட்சு, தாத்தாவுக்கு தாத்தா வச்சுருந்தாருன்னா அதை எப்படி பாதுகாத்து நம்ம, இது ஒரு பொக்கிஷங்க, பழைய காலத்து ஒரு பொருள் அப்படின்னு எவ்வளோ ஆன்டிக்னு சொல்லி ஒரு பழமை வாய்ந்த பொருள்களை நம்ம பாதுகாக்கிறோம். இட்ஸ் காஸ்ட்லி, கிடைக்காத பொருட்களெல்லாம் விலை கொடுத்து வாங்கி பல லட்சங்களை கொட்டி சில பேர் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ இந்த திருச்சபையினுடைய அந்த நீண்டகால வரலாறு நம்முடைய இந்த திருச்சபையினுடைய நிறைவை நமக்கு வெளிப்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த இரண்டு பேருடைய விழாவையும் ஏன் ஒன்றாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, இரண்டு பேருடைய ப்ரீச்சிங், இந்த பரப்புரை, அவங்க ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்த மக்களுக்கு அறிவித்த அந்த பரப்புரை ஒன்றாக இருந்தது. அவர்களுடைய அந்த பணி வாழ்வு, அவங்க வாழ்ந்த முறை, அந்த பணி வாழ்வு. மூன்றாவது இரத்த சாட்சியம். இந்த மூன்றும், அவங்க போதித்த நற்செய்தி, அவங்களுடைய அந்த பணி வாழ்வு, அவர்களுடைய இரத்த சாட்சியை, மூன்று ஒன்றா போயுது. அப்போது இரண்டு தூண்களாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த இரண்டு பேரையும் இந்த தளத்தில் வச்சு இந்த திரு அவை மகிழ்கிறது, இந்த திரு அவை மகிழ்கிறது. ஆகவே இந்த பேதுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம திருத்தூதரை வைத்து பார்க்கிற பொழுது இதெல்லாம் தெரிஞ்சது தான். பட் ஐ ஒன்லி கிவ் த ரீகேப் ஆஃப் வாட் வி நோ ஆல்ரெடி. சிமியோன் என அழைக்கப்பட்டிருக்கிறார். சிமியோன் எனப்பட்டவர் அவருடைய சகோதரர் அந்திரியா தான் கூட்டிகிட்டு வந்து விடுறார் இவரை. அவர் அறிமுகம் செய்து வைக்கிறார் இயேசுவுக்கு. இயேசு என்ன செய்கிறாரு, பாறை. அந்த பேதுரு அப்படின்னா பாறை என்று பொருள்படக்கூடிய அந்த அர்த்தம். பேதுருன்னா பேத்ரூஸ் அப்படின்னா பாறை, ராக். அப்போ இந்த பாறைங்கிற பொருள்படக்கூடிய இந்த பேரை வைக்கிறாங்க அவருக்கு. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இந்த பாறையின் மீது தான் இந்த வீடு கட்டப்பட போகிறது, திருஅவை கட்டப்பட போகிறது. நான் ஏற்கனவே இயேசு சாமி உவமையில் சொல்லியிருக்கிறார், மணல் மீது கட்டப்பட்ட வீடு, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு. அப்போ பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு தான் வெற்றியாய் நிற்கிது. அப்போ இதே போல் இந்த பாறையின் மீது வீடு கட்டப்படுது. அப்போ இந்த வீடு எப்படி இருக்கும், வெற்றியாக ஜெயிக்க போகுது. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்லை மண்ணில் விட்ட கட்டப்பட்டிருக்கிற வீடுகளுக்குள்ளே போய் நீ நிற்கணும்னு ஆசைப்படுறியா? இதெல்லாம் நமக்கு விடப்பட்டிருக்கிற கேள்வி. இயேசுவை அவர் பாருங்கள், எப்போ இயேசு அறிஞ்சு கொள்கிறார் இவர் மேலே தான் அந்த இதுதான் பாறை, இந்த பாறை மீது தான் தந்தை வந்து திருச்சபையை வைக்க சொல்கிறாரு அப்படின்னு எப்படி இயேசு உணர்ந்து கொண்டார்? இயேசுவுக்கு எல்லாம் அறிந்தவராக இருந்தாலும் இயேசு தந்தையிடம் இருந்து ஒப்பீனியனை கேட்டு தான் செய்கிறார். அப்போ பாருங்கள், யார் நச்செய்தியில் இன்றைக்கி பார்த்தோம், யாருன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போது எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். த கொஸ்டின் வாஸ் எக்ஸாக்ட்லி டு த டிசைபிள்ஸ். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க. அப்போ பாருங்கள், யாரும் மாற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உடனே ராயப்பர் என்ன செய்கிறாரு, வாயை திறந்து படிக்காத மனுஷன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் உடனே சொல்கிறாரு பாருங்கள், இதுதான் தந்தையினுடைய வெளிப்பாடு அவர் வழிக்கு அவருக்கு கிடைக்கிறது. இயேசுக்கு அந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இவர் தான் த செலக்டட் சாய்ஸ் அப்படின்னு. பாருங்கள், தந்தையும் மகனும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் இணைந்து இந்த திருச்சபையை கட்டுவதற்காக இந்த தளத்தை எப்படி யார் மேலே வைப்பது என்பதை அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. தந்தை வெளிப்படுத்துகிறார், இது நீங்கள் தான் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இந்த இவ்வளோ பெரிய ஒரு விசுவாச சாட்சியத்தை அவர் அறிவால் சொல்லியிருக்கவே முடியாது. சம்திங் பியாண்டு. ராயப்பருக்கு அது முடியாத ஒரு காரியம். ஏன்னா அவர் சாதாரண ஒரு வேலைக்காரர், அவர் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒருவர். அவருக்கு ஒரு பெரிய அறிவு, ஞானம் இருந்தது. ஆனால் பெரிய படிப்பு அறிவோ உலகத்தின் அறிவோ, இப்போ நம்ம பேசுகிறது போல் வார்த்தையை வகையாக போட்டு அப்படி கோடிஃபை பண்ணி நல்லா அழகாலாம் பேச தெரியாது. அவர் பேசுகிறார், நீர் வாழும் கடவுளின் மகன். இந்த விசுவாச அறிக்கை இயேசுவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. தந்தை இவரை தான் விரும்புகிறாரு, ரைட்டு. பாருங்கள், அங்கு தான் அவருடைய அந்த நிலைப்பாடு உறுதி செய்யப்படுகிறார். அதை பாருங்கள். அப்போ இந்த மனிதரை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்க, அவருடைய வாழ்க்கை சுவடுகள் எல்லாம் ஒரு தவறு இழைக்கக்கூடிய ஒரு மனுஷராக இருக்கிறார். அவர் என்னென்ன தவறு பண்ணார் நிறைய சொல்லலாம், பட் குறிப்பிட சொல்ல வேண்டும்னு சொன்னால், தண்ணீரில் இயேசுவை பார்த்த உடனே நானும் நடந்து வரேன்னு ஒரு ஆர்வத்தில் குதிக்கிறாரு. நல்லா தான் இருக்குது, நடந்து வராரு. பக்கத்தில் வந்தோடனையும், பக்கத்தில் போகிறோமே ஒருவேளை பேயாக இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. அப்போது அதே சந்தேகம் அவருக்குள்ளே இருக்குது, ஒரு ஒரு உணர்வு எப்போதுமே இது சரிதானா. அது ஒரு இடத்துல வந்து இயேசுவை விட்டு ஓடுறதுக்கு மறுதளிக்கிறாரு. அப்போது ஒரு பாவம் பண்ணுறாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு பலவீனத்தில் இருந்த மனுஷனை தான் கடவுளாகிய தந்தையாகிய இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். இந்த திருச்சபையில் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பலவீனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சு, ஏன் பவுலடியார் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் எல்லாம் சரியாக இருக்கிறது போல் தெரிஞ்சாலும் அவர் தப்பாக ஓடிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் ஆண்டவர் நிறைவுக்கு கொண்டு வரார். அவர் நல்ல மனுஷன், பை நேச்சர் ஹி வாஸ் குட். ஏன்னா ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் தோரா, அந்த அடிப்படையான அந்த சட்ட நூல்களை கையில் வச்சுருந்தார். அதுக்காக ஓடினார், அது சரின்னு நினச்சி ஓடினார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவரை இழுத்து கொண்டு வரார். அப்போ அவர்கிட்டையும் சில குறைபாடுகள் உண்டு. ஆனால் இந்த பலவீனர்களை வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த திருச்சபையை கட்டுறார். நிறைய பேர் நினைக்கிறோம் எவ்ரி திங் ஷுட் பி பர்ஃபெக்ட் திருச்சபையில் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. திருச்சபை வந்து இட் செல்ஃப் இஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா அது கடவுளுடைய, இட்ஸ் அ பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவருடைய திருவுடலாக இருக்கிறது. அது தன்னிலையில் நிறைவு. ஆனால் அதுக்குள்ளே வேலை செய்கிற மனுஷங்களுடைய, அழைக்கப்பட்டவர்களுடைய நிலைமையெல்லாம் அது பரிதாபமானது தான். ஆண்டவர் இப்பேற்பட்ட பலவீனர்களை வச்சு தான் அவர் பலமான ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பி அதில் ஆண்டவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இங்கே தான் கடவுளுடைய மாட்சியை நம்ம தனித்துவமாக வச்சு பார்க்குறோம். நாங்கள் பலவீனர்கள், குருக்கள் பலவீனர்கள். நம்முடைய பாப்பரசர் முதல் அடிநிலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் வரையும் எல்லாருமே பலவீனர்களாக இருக்கிறோம். ராயப்பர், பவுலடியார் எல்லாம் பலவீனர்கள். கிதியோனை வந்து ஏற்கனவே நம்ம பேசின ஒரு டாபிக் தான் இது. கிதியோனை கூப்பிடுறாரு, நீ வந்து போருக்கு போகணும், கிளம்பிடா அப்படின்றார். அவன் யார்? அவன் பெரிய வீரன். ஆனால் அவன் எங்கே போய் போர் இது அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் தெரியுங்களா? கோதுமை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ரசம் புளிகிற இதில் கிரேப்ஸை வச்சு திராட்சை ரசங்கள் எடுக்கிற இடத்துல அந்த ஒரு அறைக்குள்ளே போய் அவன் கதவெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவன் இது அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கோதுமையை, மற்றவங்களுக்கு பயந்து. அப்போ உள்ள ஒரு வீரன் பயந்தவனாக மாறி போயிட்டான். அவனை வச்சு இப்போ ஒரு பெரிய டீமை கூட்டிகிட்டு வர்றாரு. கடவுள் தடுக்கிறாரு, நிப்பாட்டு, ஏன் இவ்வளோ பேர் வரட்டு, ஓ மகிமை வெளிப்படவா? இல்லை இல்லை, ஏன் மகிமை வெளிப்படணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வலிமை வெளிப்படும்பா, நீ ஓம் வலிமையால் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடாது. திருப்பி அவனை கர்டைல் பண்ணுறாரு, திருப்பி நிப்பாட்டுறாரு. திருப்பி ஏன் இவ்வளோ பேர்? கடைசியில் 300 பேருக்கு தான் கொண்டு வர்றாரு. இப்போ இன்றைக்கி திருச்சபையில் கூட இந்த ஒரு இந்த ஒரு திட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம். கடவுள் பெரிய மேதாவிகளை கொண்டு அவர் வேலை செய்ய ஒரு நாளும் திட்டமிட்டது கிடையாது. யார் தனக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நிற்கிறாங்க, அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு கடவுள் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தன்னுடைய மகிமை வெளிப்படும்படியாக தான் கடவுள் இந்த திருவையை வழி நடத்திட்டு இருக்கிறார். அதனால் திருவவைக்குள்ளே இருப்பவர்களை நீங்கள் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்தா நீ தோத்துருவேன். ஆண்டவர் இந்த பலவீனர்களுக்குள்ளே வைத்திருக்கிற வல்லமை, அவர்களை கொண்டு அவர் செய்கிற அந்த திருவையை வழிநடத்துகிற விதத்தை நீ பார்த்தீன்னா கண்டிப்பாக இந்த திருவையை விட்டு நீ வெளியில் ஓடமாட்டேன். ஏன்னா நீயும் பலவீனராக தான் இருப்பீங்கள. நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுப்பாருன்னு நீ நம்புவீங்க. தான் ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த சாமியாரெலாம் ஒழுங்கா, இந்த சாமியாரெலாம் எல்லாம் ஒழுங்காக இருக்காங்களா அப்படின்னு குருக்களை குறை. எஸ், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. எந்த குருவானவரும் நிறைவாக நீங்கள் நிறைவான மனுஷராக பார்க்கவே முடியாது. எல்லாருமே பலவீனர்களாக இருக்கிறார்கள். யாரை எடுத்துக்கொள்ளுங்க, ஆயர்களையும் எடுத்துக்கொள்ளு, எல்லாமே மனித பலவீனத்தோடு தான் இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே இருக்க முடியாது. குருக்கள் நாங்களே ஆயர்களை பார்க்குற போது இருக்கக்கூடிய 100 குருக்களுக்கு ஒரு ஆயர், ஆயரை எல்லாரும் நிறைவாக பேச முடியாது. ஏன்னா ஆயர் அவருடைய பாணியில் நிற்கிற போது அங்கே பிளவுபட்ட எண்ணங்களும் கருத்துக்களும் வெளிப்படுகிறது. எல்லாத்துக்கும் மத்தியில் இந்த திருச்சபை போராட்டத்தில் அவர் எப்படி தத்தளிச்சிக்கிட்டு இருந்தாலும் அது தன் படகை அது கரையை நோக்கி ஓட்டிக்கொண்டே போய் கொண்டிருக்குது. பார்த்தீங்களா? இட் இஸ் நாட் த ஹியூமன் ஸ்ட்ரென்த், இட் இஸ் த டிவைன் ஸ்ட்ரென்த். மனித பலத்தால் அல்ல, இறை பலத்தால் தான் இந்த திருச்சபை இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை எவன் விசுவாசிக்கிறானோ அவனே இறைவனை முழுமையாய் நம்புகிறவன். தேவ பிள்ளைகளே, இதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவர் யோவான் 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசுவின் அன்பு சீடர் என்ன செய்கிறார், படகில் வரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம அதில் பார்ப்போம். அந்த அதிகாரத்தில் படகில் எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு வரும்போது கேட்குறார் ராய், ஒரு இயேசுவின் அன்பு சீடர். அன்பு சீடர்னா யார்? யோவான். அவர் தன்னை யோவான்னு சொல்லிக்க மாட்டார், அன்பு சீடர் அன்பு சீடர்னு சொல்லிப்பார். அவர் போட்டு விடுறார் இப்போ ராயப்பர்கிட்ட, ஏன்னா ராயப்பர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, அங்கே நிற்கிறது இயேசு தான் நினைக்கிறேன், நல்லா நீ மாட்டினேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டோனியோ. உடனே அவர் என்ன செய்கிறார், அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதிச்சிட்டார். தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு குதிச்சிட்டார். அவர் தான் மாட்ட போகிறாருன்னு அவருக்கு தெரியாது, தப்பிச்சுக்கிட்டார். தப்பிக்கிறோன்னு நினச்சி குதிச்சுக்கிட்டார். குதிச்சுட்டு முதல்ல எல்லோரும் போட்டோம், இயேசு என்ன சொல்லுவார் தெரியல, எல்லாம் திருப்பி மீன் பிடிக்க வந்துட்டிங்களாடா ராஸ்கல்ஸ் அப்படி சொல்லி கூப்பிடலாம், திருப்பி மீன் பிடிக்க வந்துட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி இயேசு சாமி ஒரு வேளை அவங்க மேலே கொஞ்சம் கோவப்படலாம் இல்லையா. அதனால் அவர் என்ன செய்கிறார், தப்பிக்க பார்க்குறாரு. என் பின்னாடி தான் வந்திருப்பார் கண்டிப்பாக, படகை அவர் தான் கடைசியாக இழுத்துட்டு வராரு. எல்லாம் செய்த பிற்பாடு பாருங்கள், அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருட்ட மெதுவாக கேட்குறாரு, யோவானின் மகன் சீமோனே, நீ எல்லாரையும் விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? முதல் தடவை கேஷுவலாக சொல்லிட்டாரா, எல்லாத்தையும் மேலே நான் தான் அன்பு நல்லா அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது தடவை இயேசு கேட்குறாரு, யோவானின் மகன் சீமோனே, எல்லாரையும் விட நீ அதிகமாக என்னை அன்பு செய்கிறியா? இந்த மூணாவது தடவை கேட்கும்போது தான் அவருக்கு, எளிய மனிதருக்கு, மண்டையில் புத்தியில் விழுந்துச்சு. இயேசு சாதாரணமாக கேட்கல, ஏதோ வில்லங்கமாக கேட்குறாரு. அப்போ தான் சிலர், நான் அன்பு செய்கிறது உங்களுக்கு தெரியாத ஆண்டவர், அப்படின்னா என் ஆடுகளையுமே பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அழுத்தமாக தெரிந்தெடுக்கப்பட்ட அவரை, அவர் எவ்வளவு பலவீனத்தோடு இருந்தாலும் தன் சாய்ஸை மாற்றலை. பார்த்தீங்களா, யாரை அவர் முன்குறித்து வைக்கிறாரோ அவங்கள தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்தோரை அவர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறவர்களை அவர் தன்னுடைய பணிக்கு அழைத்து அவர்களை அவர் உற்சாகப்படுத்தி ஆசீர்வாதங்களை பொழிகிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் கடவுள் செய்கிற அற்புதம். அதனால் இந்த அதிசயத்தை பார்க்குறோம். பேதுருவினுடைய அந்த அந்த 21வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். பேதுருவுடைய அந்த நிலைமை எப்படி ரொம்ப என்னது ஒரு பரிதாபமான நிலைமையாக தான் இருந்திருக்கும். அவர் ஒளியை பார்க்குறதும் இயேசு அவரை பிடிச்சி வம்படியாக இழுக்கிறதும் ஒரு நல்ல ஒரு காட்சி அது. பாருங்கள், அவர் இந்த திருச்சபைக்குள்ள தலைமைத்துவத்தை ஏற்கணுங்கிற ஒரு அதிகாரத்தை இயேசு எவ்வளோ அழுத்தமாக வைப்பதை பார்க்குறோம். ஸோ இந்த அதில் சொல்கிறாரு, நீ இளைஞனாக இருந்தபோது இடையை கட்டி கொண்டு நீ விருப்பமான இடத்துக்கு போன, உனக்கு முதிர்ந்த வயதாகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், சிலுவையில் தான் உன்னை அறைய போகிறாங்க சொல்லிட்டார், நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வர் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்கிறார் பாருங்கள், நீ உன்னை கட்டி இப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ சம்திங் ராங் நடக்கும் நமக்கு அப்படின்னு. அந்த சாவை பாருங்களேன், அவர் எப்படி செத்தாருன்னு சொல்லி 64 கிபி 64 அவரை சிலுவையில் அறையும் போது அவர் விருப்பப்பட்டு ஆண்டவர் சொன்னதை இன்னும் அதிகமாக மாற்றிக்கிட்டார். நீ கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு தான் போவ, உன்னை கட்டி விருப்பமில்லாத இடத்துக்கு கூட்டி செல்வார்கள் என சொல்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதை தாண்டி இவருடைய அன்பை வெளிப்படுத்திட்டார். யார்? பேதுரு. எப்படி? நேராக அறைய போனதை இவர் என்ன கேட்குறாரு? கையெடுத்து கும்பிட்டு என் மாஸ்டர் மாதிரி என்னை அறையாதீங்க, இயேசுவை போல் என்னை அறையாதி, தலைகீழாக வைங்க, அதுக்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இயேசுவினுடைய அன்புக்குள்ளே நிறைவான இடத்தை பிடித்தவர் தான் இந்த பேதுரு அடிகளார். நிறைவான அன்புக்குள்ளே போனார். இயேசுடைய வார்த்தையே இங்கே பொய்யாக்கிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். உன்னை கூட்டிகிட்டு போவாங்க, உன்னை அப்படியே செய்வாங்கன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய அன்பில் அவர் என்ன செய்துட்டார்? இன்னும் ஒரு படி அதிகமாக போய் தலைகளாக போடுங்கடா என்னை அப்படின்னு சொல்லிட்டார். இதை கடவுள் எதிர்பார்த்திருப்பாரா தெரியல. பேதுரு தன் அன்பை இப்படியாய் வெளிப்படுத்தினார். 64 கிபியில் அவர் தன்னுடைய இந்த மரணத்தை அவர் சந்தித்தார். வத்திக்கான் மலையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பசிலிகா ஆலயத்தில் தான் அந்த உடலானது அடக்கம் செய்யப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான திருத்தூதரை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? இப்போ திரு அவையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய பேதுரு, அந்த இதில் நீங்கள் 21வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன செய்வார்? நம்மளை மாட்டி விட்டான் இந்த பேதுரு, இது யோவானு இந்த போகிற அங்கே நிற்கிறார் பார், இயேசு தான் நிற்கிறாருன்னு பயமுறுத்தினால இப்போ அவர் கேட்குறாரு, இந்த பின்னாடி வரானே இவனுக்கு என்னங்க அப்படின்னு கேட்குறாரு இயேசுக்கிட்ட. இவன் என்னோட தானா நிற்கிறான், இவனுக்கு எப்படி இருக்கும்? ஜோசியம் சொல்கிறார் இயேசு, இவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ கடவுள் வேறு ஒரு அதுக்கு பதில் சொல்லலை இயேசு சரியா பார்த்தீங்களா. அப்போ உனக்கு தான் உனக்கான விஷயம், அவன் இருப்பான்னு இருப்பான்னு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பாருங்கள், இயேசு சாமி சொன்னது போல தான் நடந்தது எல்லாமே. யோவான் வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தார், அவருக்கு இரத்த சாட்சியாக மறிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அவர் கடைசி வரைக்கும் சாட்சியாக இருந்து ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் எழுதிட்டு தான் அவர் நேச்சுரல் டெத். ஒரே ஒருத்தர் தான் இரத்த சாட்சியாக மறிக்காதவர், யோவான் மட்டும்தான். தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக நம்ம இவர்கிட்ட போகிறோம். நம்ம புனித பவுலடியார் எடுத்து பாருங்களேன், அவருடைய சாட்சியத்தையோ சாட்சிய வாழ்வு. அவர் வந்து புற இனத்தாருக்காக அழைக்கப்படுறார், ஜென்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர் அல்லாத மற்றவங்களுக்காக அழைக்கப்பட்டார். அப்போ அவருடைய எழுத்துக்கள் வந்து விவிலியத்தை அலங்கரிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பைபிளில் ஏதாவது பேசணுன்னா அவருடைய ரீடிங் இல்லாமல் நம்மளால் போகவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அழுத்தமான சிந்தனையாளராகவும், அதே அறிவு இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு கிடந்த ஒரு மனுஷன். அவர் ஒரு கத்தியை தூக்கிக்கிட்டு 100 வீரர்களை கூட்டிக்கிட்டு அவர் முன்னாடி படையை வழிநடத்தி கொண்டு போனப்போ இருந்த வேகம், இருந்த அவருக்கு இருந்த அந்த கமாண்டிங் ஸ்பிரிட், அத்தனை பேரையும் அடக்கி ஆண்ட ஒரு வல்லமை, எல்லாம் தூக்கி போட்டுட்டு அடிமையின் அடையாளம், ஏன்னா இயேசு அடிமையின் தன்மை பூண்டாரு அப்படிங்கிறத அவர் எழுதி வச்சிருக்கிறாரே, அது எழுதியதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் ஒரு அடிமையாக மாறிட்டார். பார்க்குறவங்க எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, எப்படி இருந்த மனுஷன் பாரு, பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருக்கான், ஏதோ இயேசுங்கிற பேரை சொல்லிட்டு எவ்வளோ பேர் கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இவர் அதுக்கெல்லாம் அஞ்சவும் இல்லை, அதை விட்டு ஓடவும் விரும்பவில்லை. அவர் அதிகாரத்தையும் ஏற்கலை, ஆண்டவருடைய பார்வையில் உலகத்தினுடைய காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவர் ஆண்டவருடைய காரியத்தில் நிலையாக நின்ற ஒரு அடையாளம். பாருங்கள், அவருடைய அந்த மனமாற்றம், அவர் தமஸ்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, திருத்தூதர் பணி 9:4 நம்ம பார்க்குறோம், சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். த ஃபஸ்ட் என்கவுண்டர், ஜீசஸ் என்கவுண்டரிங் சவுல். அவர் சவுலாக இருந்தபோது அவர் பவுலாக மாறிட்டார். இந்த 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 காரியத்தை பைபிளில் அந்த இது திருத்தூதர் பணியில் நம்ம 2-3 இடத்துல பார்க்குறோம். பாருங்கள், திருத்தூதர் பணி 9:22-8 பார்க்குறோம், அங்கேயும் சொல்கிறார் இந்த சாட்சியத்தை. 26:15 நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு இடத்துல இது இந்த இந்த சாட்சியத்தை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அது கடவுளிடமிருந்து அவருக்கு கிடைத்த மிக அற்புதமான ஒரு அடையாளம். அதனால தான் அவர் என்ன செய்யலை, அதை ஏதோ ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி விட்டுடலை, அதை அழுத்தமாக பல இடத்துல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் கடைசியாக நம்ம பார்க்குறோம், அதுக்கு ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க அவர் அந்த காட்சியை விவரிக்கும் போது 15வது அதிகாரத்தை இறைவசனத்தில் பார்க்குறோம். நீ துன்புறுத்தும் இயேசு நானே அப்படின்னு சொல்கிறாரு. எழுந்து நிமிர்ந்து நில், என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். இதை மன்றத்தில் இவர் சொல்கிறார். அந்த அரசனுக்கு முன்பாக இவர் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு, ஏன் இதெல்லாம் நீ செய்கிற அப்படி, நீ ஒரு பரிசேயனாச்சே, நீ இப்படி இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு அவங்க கேள்விக்கு அவர் உட்படுத்தும் போது இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிறார். எழுந்து நிமிர்ந்து நில், என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உமக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்க போவது பற்றியும் சான்று பகர வேண்டும். உன் மக்களிடமிருந்து இருந்தும் பிற இனத்தாரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பிற இனத்தவரிடமே உன்னை அனுப்புவேன். ஆண்டவருடைய திட்டம் இதுதான். அதனால தான் அவர் கரெக்டாக அந்த லைனை சூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீ அவர்களை இருளிலிருந்தும் ஒளிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் கடவுளிடத்திற்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வரி சொல்கிறார், ஆகையால் அக்ரிப்பா அரசே, கன்க்ளூஷன் கொடுக்குறார் பாருங்க, ஆகையால் அக்ரிப்பா அரசே, அந்த விண்ணக காட்சிக்கு நான் கீழ்ப்படிந்தேன். இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ. பாருங்க, என் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய விண்ணக காட்சியை பெற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் முழுமையான ஒரு மாற்றம் அந்த ஆண்டவரை நோக்கி. இன்றைக்கி இவர் நமக்கு சாட்சியாக நிற்கிறார். இந்த விண்ணக காட்சியை பெற்றவர் சொன்னதை நம்ம உள்வாங்கி வாழலாம், அது ஒரு முறை. அதாவது சொல் புத்தி இருக்கிறோம், சொந்த புத்தி சொல் புத்தின்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு ஞானம் இருந்து அந்த ஞானத்தை பற்றி கொண்டு நம்ம ஓடுனா ஓகே, நமக்கு அது புரியலையா, ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட் அதுதான் நம்ம சொல்கிறோம். இவர்கள் விண்ணக காட்சியை கண்டவர்கள், அரசனுக்கு முன்னாடி சொன்னவர், நம்மெல்லாம் எளியவர்கள், இவர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்போ இந்த காட்சி நமக்கும் கிடைக்கும். ஆண்டவர் இன்றைக்கி திருச்சபையை நோக்கி, திருச்சபைக்காக நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த காட்சியை ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். நிறைய பேர் தனி ஜபத்தில் காட்சிக்காக கேட்குறாங்க. ஆவிக்குரிய கொடைகளை நீங்கள் கேட்க தேவையில்லை, ஆவியானவர் ஆவிக்குரிய கொடைகளை உங்களுக்கு கொடுப்பார். எப்போ கொடுப்பாருன்னா, நீங்கள் பொது நன்மைக்காக ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டவ்வு ஓடலை, ஸ்டவ்வு எரியலை, கேஸ் தீர்ற மாதிரி இருக்குது, ஆண்டவர் ஏதாவது செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு இது வேணும், என் புருஷனுக்கு வேணும், பொண்டாடிக்கு வேணும், இது உங்கள் சுயநலம். எப்போ சுயநலத்தை தாண்டி ஒரு மனுஷன் பொது நலத்திற்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறானோ அப்போது ஆவியானவர் தன்னுடைய சிறப்பான வரங்களையும் கொடைகளையும் அங்கே அள்ளி போடுவார். அப்போது நீங்கள் பொது ஆசீர்வாதம், பொது காட்சிகளை சில பேர் காண்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உன் காட்சி பொதுவான நன்மையானதாக இல்லாமல் போனால் அது ஆண்டவரிடமிருந்து வந்தது என்று சொல்லவே முடியாது. கடவுள் ஒருத்தருக்கு காட்சியை கொடுக்குறாரா, ஒரு இறைவாக்கு உரைக்கக்கூடிய அருளை கொடுக்குறாரு, ஒரு பரவச பேச்சு பேசக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்குறாருனா அது பொது நன்மைக்கான ஒரு அபிஷேகமாக இருக்கணும். அது இல்லைன்னா அது ஆண்டவரிடமிருந்து வருவது கிடையாது. அதனால் அதை பற்றி தான் நம்ம சில காட்சிகளை அடையாளங்களெல்லாம் நம்ம தீர்மானிக்கிறோம், இது கடவுளிடமிருந்து வருகிறதா. இப்போது சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க, அந்த இப்போது அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இப்போ நம்ம பார்க்குறது இல்லை, முன்னாடி காலத்துலலாம் இருந்துச்சு. நம்மளுடைய புனிதர்கள் எல்லாம் பிதாசன் போட்டோன்னே மேலே போயிடுவாங்களாம், ரூஃபில் போய் நின்றுடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கனாக்க, பல மணி நேரம் அவங்க ஜபத்துலலாம் அப்படியே நிற்பாங்க, தி எலவேட் டு த ஹையர் ஸ்டேஜ், அப்படியே பாடி அப்படியே எலவேட் ஆகி நிற்கும். அப்போ என்ன செய்வாங்களாம், அந்த அதிகாரி, அந்த துறவு மடத்துடைய அதிகாரியோ இல்லை அவர்களுக்கு யார் அதிகாரியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்களாம், இந்த நேம் ஆஃப் காட் ஐ கமாண்ட் யூ கம் டவுன், கடவுளுடைய பேரால் நான் உன்னு கட்டளையிடுகிறேன், நீ கீழே இறங்கிவான்னு சொன்னால் அந்த ஸ்பிரிட் உடனே உபயோக பண்ணி கீழே வந்துடும். இது ஆண்டவருடைய கிருபையால் நடக்கிற ஸ்பிரிட்டாக இருந்தால் பிசாசும் ஆண்டவரை டூப்ளிகேட் பண்ணும். அப்போ அது என்ன செய்யாது, அது திரும்பி வராது, கீழே வராது, அது ப்ரொட்டஸ்ட் பண்ணும். நிறைய அதிசயங்கள் அப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். ஐந்து காய வரம் கூட எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது உண்மை இல்லை. தயவுசெய்து நீங்கள் எல்லாரையும் நம்பிடாதீங்க, எல்லாரையும் நம்பி நம்ம ஓடிடக்கூடாது. ஒரு சிலருக்கு அது உண்மை, அதை நீங்கள் உணர முடியும், அந்த சூழல் உங்களுக்கு காட்டும். ஆனால் ஒரு சிலர் ஆண்டவருக்கு எதிரான அடையாளமாக நிற்பாங்க. அப்போ நம்ம அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வேணும். அதனால தான் திரு அவையில் நம்ம எல்லா அடையாளத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த திரு அவை நமக்கு வழி நடத்துது, இதை பாரு இதை பாரு. இப்போ பாப்பரசு, இப்போ நம்முடைய பிஷப்ஸ் எல்லாம் ஒரு சில காரியங்கள் அவங்க பார்வைக்கு போகிற போது அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரிடமிருந்து டிவைன் லைட் வரணும் அவங்களுக்கு. லூர்தில் கெபிலெல்லாம் பெண்ணதம்மாளுக்கு காட்சி கிடைத்தப்பெல்லாம் அவங்க உடனே அப்படியாப்பா அப்படின்னு சொல்லியெல்லாம் உடனே அங்கீகரிக்கலை. திருச்சபை அமைதியாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு கடவுள் அந்த செய்தியை சொல்லுவார். அது வரைக்கும் அவங்க அமைதியாக இருந்து தான் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவாங்க. கடவுள் எப்போதுமே எல்லா காரியத்தையும் பொறுமையாக தான் செய்வார். உடனே அவர் நான் வந்து பேசியிருக்கிறேன், இவன் வந்து ஓகே சொல்ல மாட்டேங்கிறானா அவனை உடனே தண்டிப்பேன், இல்லை ஆண்டவர் அப்படிலாம் வைக்க மாட்டார். பாருங்கள் இந்த திரு அவைக்குள்ளே எதுக்கு, ஏற்கனவே நான் ஒரு மகள் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய விசுவாச அறிக்கையில் சொல்கிறோம். ஏன் கத்தோலிக்க திருச்சபையை நீ விசுவாசிக்கணும்? நீ விசுவாசித்தா தான் உள்ளே இருப்ப. நம்ம உள்ளே இருந்தால் தான் அந்த திருச்சபை உன்னை எங்கேயும் தப்பி போயிடாமல் உன்னை வழி நடத்தும். யார் ஒருத்தர் இந்த திருச்சபைக்கு எதிராக நின்று நம்ம கேள்வி கேட்குறோமோ, யூ ஆர் நாட் குவஸ்டினிங் த ப்ரீஸ்ட். நிறைய நேரம் நம்ம குழப்பிக்கிறோம், நான் நிற்கிறேன்னா நான் தான் திருச்சபை அப்படின்னு நீ நினச்சின்னா யூ ஆர் ராங். திருச்சபைங்கிறது இண்டிவிஜுவல் கிடையாது, திருச்சபைங்கிறது இட்ஸ் அ பாடி. அந்த பாடி சேர்ந்து ஒர்க் பண்ணுற விதம், அந்த முழுமை, அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு சரியாக இருக்கும். திருச்சபையில் எடுக்கப்பட்ட இருக்கிற முடிவுகள் எல்லாம் ஏதோ ஒரு போப்பாண்டவர் மட்டும் யோசித்து முடிவெடுத்ததில்லை, அது இந்த குழுமம் இணைந்து எடுக்கிற முடிவு, அதுதான் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் எல்லாமே வலுவாத நிலையில் தான் திருச்சபை என்ன செய்துட்டுருக்கு, தன் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டே போய்கிட்டு இருக்கிறது. ஆகவே இந்த திரு அவைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த திரு அவை உன்னை கடைசியில் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சேர்க்குற வரைக்கும் அது உங்களை பாதுகாப்பாக கொண்டு போகும். நம்ம திரு அவையை விட்டு வெளியில் இருந்துட்டோன்னா, ஆண்டவர் கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ளே வச்சுருந்துச்சுன்னா கோழி பொறுப்பு, நீ வெளியில் நின்றுட்டின்னா கோழி பொறுப்பல்ல. கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க என்ன செய்யும், கூப்பிடும், கமன் ஏ எல்லாத்து வந்து என்று ஒளிஞ்சிக்கணும்னு கூப்பிடும். காகம் வருகிற போது, ஆபத்து வருகிற போது இந்த கோழி குஞ்சுகள் தான் ஓடி வந்து ஒளிஞ்சிக்கணும். திரு அவை கோழி குஞ்சு கோழியினுடைய தன்மையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல் நான் எவ்வளோ முறை உனக்காக போராடி இருக்கிறேனே, நீ வராமல் போயிட்டியே அப்படின்னு எருசலேமை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாரே, வேதத்தில் படிக்கிறோமே. ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த கத்தோலிக்க திருச்சபையை நீ விசுவாசிக்கணும்னா, யூ ஆர் நாட் பிலீவிங் த சோ கால்டு த சர்ச் பில்டிங். நம்ம சர்ச் பில்டிங்கை பேசலை, சர்ச்சுக்குள்ளே இருக்கிற அந்த ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய உறவு அடிப்படை, அந்த அபிஷேகம். இன்றைக்கி நான் ஒருத்தர் உதவி செய்கிறோம், நாங்கள் உட்கார்ந்துருக்குறேன், ஐ எம் அ ப்ரீஸ்ட். இங்கே பின்னாடி உட்கார்ந்துருக்கிற அழகான பையன் ஒரு ப்ரீஸ்ட், கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம். ஏன் ப்ரீஸ்ட் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க? நிறைய உங்கள் குருக்களை பார்க்குறீங்க, உலகம் மூரா இப்படி ஒரு குருக்கள் இருக்கிறாங்களே. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து என்ன திருமணம் செய்து கொள்ள இது இல்லாமலா, அந்த இந்த அந்த இயலாத நிலைக்குள்ளே நம்ம இதில் வந்திருக்கிறோமா? ஆர் வி இன்கேபபிள் ஆஃப் கெட்டிங் இன் டு த மேரேஜ்? நோ, வி ஆர் கேபபிள், பட் வி ஹவ் கிவன் அவர் லைஃப். எதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம்? ஃபார் த ப்ரேஷியஸ் த சர்ச்சுக்காக தான் கொடுக்குறோம். அப்போ நான் இந்த இடத்துல நிற்கும்போது, அந்த பிரஸ்பிட்டேரியம் சொல்லக்கூடிய அந்த குருக்களுடைய நிலை இருக்கிற போது, அங்கிருந்து பிறப்பிக்கப்படக்கூடிய அந்த அன்பு உறவு, ஒரு ஏழை வராங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்து அழுகுறாங்க, என் வீட்டில் சோறு இல்லை, நாங்கள் உடனே என்ன செய்கிறோம், எங்ககிட்ட இருக்கிறத எடுத்து கொடுக்குறோம். வை ஷுட் ஐ கிவ், அது என்னுடையது, நான் எதுக்கு கொடுக்கணும்? அப்போது அந்த இடத்துல அவர் துன்பப்படுகிறவர் என்னுடைய உறவாக மாறுகிறார். இதுதான் திருச்சபை. அங்கே ஒருத்தருக்கு துன்பம் என்று வருகிற போது நம்ம திருச்சபை இங்கே அழுவுது. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை கூடி கண்ணீர் விட்டு ஜெபித்தது. எருசலேமிலே பிள்ளைகள் அடிக்கப்பட்ட பொழுது உலகெங்கும் இருக்கிற திருச்சபை அழுதது. நீயும் எங்கேயோ ஒரு இடத்துல, ஐயோ எனக்காக ஜெபிக்க ஆள் இல்லையேன்னு நீ நினச்சின்னா, உன்னுடைய திருச்சபை, நீ எந்த திருச்சபையில் உட்கார்ந்துருக்கிறியோ அந்த திருச்சபை உனக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சிச்சுன்னா உனக்கு அந்த வல்லமை வந்து சேரும். அதனால தான் இந்தியாவில் இருக்கிற நாம் இங்கிலாந்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறோம், இந்தியாவில் இருந்து கொண்டு இலங்கைக்கு ஜெபிக்கிறோம், இலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து இத்தாலிக்கு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் கேட்குறாரு, நம்ம எல்லாம் ஒரே திருச்சபையில் இருக்கிற அந்த மாண்பின் அதிசயம் அது. இதுதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறோம் என்பதை ஆழமாய் நான் பார்க்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து 395 செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த பீட்டர் பால் ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறாங்க இந்த திருவிழாவில் இணைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நுவான்ஸ் கொடுத்துருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், போத் அப்போசல்ஸ் ஷேர் த சேம் ஃபீஸ்ட் டே. ஒரே நாளில் தான் அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க ஃபீஸ்ட் டேயாக. ஃபார் தீஸ் டூ வேர் ஒன், ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருந்தாங்க. அண்ட் ஈவன் தோ தே சஃபர்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ், வேறு வேறு நாட்களில் அவங்க துன்பப்பட்டு இறந்தாலும் தேவர் ஆஸ் ஒன், ஒரே நிலையில் அவங்க மரிக்கிறாங்க, ரத்தம் சிந்தி பாடுபட்டு துன்பத்தின் வழியாக. பீட்டர் வென்ட் ஃபஸ்ட், ராயப்பர் முன்னாடி போயிட்டாரு, அண்ட் பால் ஃபாலோடு, பவுல் வந்து பின்னாடி போகிறாரு. அண்ட் ஸோ வி செலிப்ரேட் திஸ் டே மேடு ஹோலி ஃபார் அஸ் பை த அப்போசல்ஸ் பிளட், அவர்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் இதோ இந்த நாள் புனிதமாக்கப்பட்டிருக்கு. லெட் அஸ் எம்ப்ரேஸ் வாட் தே பிலீவ்டு, நாமும் அவர்கள் எதை விசுவசித்தார்களோ அதை நாமும் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். தேயர் லைஃப், அவருடைய வாழ்க்கை, தேயர் லேபர், அவருடைய உழைப்பு, தேயர் சஃபரிங், அவருடைய பாடுகள், தேயர் ப்ரீச்சிங், அவருடைய போதனை, அண்ட் தேயர் கன்ஃபஷன் ஆஃப் ஃபெய்த். அவங்க எந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தாங்க அதே விசுவாசத்தை தான் இன்றைக்கும் நீயும் நானும் அறிக்கை செய்கிறோம். அப்போ உன்னுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் அவர்களுடைய விசுவாசத்தினுடைய லைனில் இருக்கிற போது கண்டிப்பாக நீ ஒரு நாளும் இதோ ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி போய்விட முடியாது. விலகி போயிருந்தீன்னா ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து நின்றுக்கோ, இந்த திருவவை உன்னை பாதுகாக்கும், உன்னை ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன்.
அன்புக்குரியவர்களே, புனித பேதுருவும் புனித பவுலும் வாழ்ந்து அனுபவித்த அந்த விசுவாசத்தை இன்று நாம் கோட்பாடாக உணர்ந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.